நான் இன்று என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய இரண்டு குருமார்களினுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சைன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூருடைக்காரர் சமாதியிற் சேந்தனரம்மை காக்கவே, சமாதியிற் சேந்தனரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சர்வசமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ. இன்றைய சத்சங்கத்தில் அஞ்சு பூத ஸ்தலங்களாகிய ஐந்து சிவதலங்களும் அந்த சிவதலங்களை பற்றிய சிறிய செய்திகளை எடுத்து பார்த்து அந்த ஐந்து ஸ்தலங்களிலும் ஏன் கிரியா யோகா சாதகர்கள் தங்களுடைய தியானத்தை அந்த ஸ்தலங்களை நோக்கி செய்ய வேண்டும் என்பதும் அல்லது அந்த இடத்திற்கு நேரிலேயே சென்று தியானம் செய்ய வேண்டும், தங்களுடைய சாதனை செய்ய வேண்டும் என்ற தகவலை சிறிது கூடுதலாக உள்ளே சென்று பார்ப்போம். இவ்வளவு காலமும் மேலாக பார்த்துவிட்டு சென்றிருக்கின்றோம் பல தடவைகள். இன்று சில தகவல்கள் எடுத்து வைத்திருக்கின்றேன் உங்களுடன், அதை பற்றி உங்களுக்கு சொல்வதற்கு இந்த ஐந்து சிவதலங்களை பற்றிய சிறிய மேலதிக தகவல்கள் யோகத்திற்கு தேவையானவை. அதாவது அஞ்சு பஞ்சபூத ஸ்தலங்கள் எல்லோருக்கும் முதல் சத்சங்கங்களில் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நிலத்துக்குரிய சிவதலம் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரநாதர் சிவதலம், நீருக்குரிய சிவதலம் திருவானைக்கால் திருச்சியில் இருக்கும் சிவதலம், நெருப்புக்கான சிவதலம் திருவண்ணாமலை சிவதலம், காற்றுக்கான சிவதலம் திருக்காலாத்தி சிவதலம், ஆகாசத்துக்குரிய சிவதலம் சிதம்பரம் என்று நாங்கள் பலமுறை பார்த்திருக்கின்றோம். இவர்கள் இந்த ஐந்து சிவதலங்களும் ஐந்து பூதங்களுக்கான சிவதலம். அண்டத்திலும் புண்டத்திலும் இரண்டிலுமே இந்த ஐம்பூதங்கள் தான் அமைந்திருக்கின்றது. அண்டமும் ஐம்பூதங்களால் ஆனது, புண்டமும் ஐம்பூதங்களால் ஆனது, அதாவது உங்களுடைய உடலின் சேர்க்கை. ஆகவே இந்த சேர்க்கை புண்டத்தில் உங்களுடைய உடலின் சேர்க்கை நிலம் 12 வீதமாகவும் உங்களுடைய நீர் அதிகளவு உடலில் இருக்கின்றது, அது 32 வீதமாகவும், நெருப்பு 4 வீதமாகவும், காற்று 6 வீதமாகவும், மற்றைய 6 வீதம் ஆகாசமாகவும் அது திகழ்கின்றது. ஆகவே இந்த ஐம்பூத ஸ்தலங்கள் ஆகிய காஞ்சிபுர ஏகாம்பரேஸ்வரநாதர் கோவிலை எடுப்பீர்களாக இருந்தால் அங்கு நீங்கள் சென்று தியானிக்கும் போது அல்லது நீங்கள் அங்கு செல்லும் போது நீங்கள் சில விடயங்களை அவதானித்து தியானம் செய்யலாம். அந்த நிகழ்வுகள் உங்களுக்கு தெரிந்திருந்தால் அதில் முதலாவதாக அங்கு அந்த சிலத்துக்குரிய தல வரலாறில் பார்வதி தேவி சிவனை நோக்கி தவம் இயற்றுகின்றார். அங்கு அவர் தவம் இயற்றும் போது மண்ணாலான ஒரு லிங்கத்தை செய்து சிவ தவம் இருக்கின்றார். சிவனின் வேண்டுகோளுக்கு நங்க அந்த அந்த அவர் தவம் இருந்த இடம்தான் காஞ்சி ஏகாம்பரேஸ்வரநாதர் கோவில். அந்த கோவிலில் கற்பக்கிரகத்துக்கு பின்னால் ஒரு மாமரம் இருக்கின்றது. அந்த மாமரத்தடியில்தான் பார்வதி அம்மாள் தவம் இயற்றியதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, சுந்தரமூர்த்தி நாயனார் கண் பார்வை இழந்த நிலையில் அந்த ஸ்தலத்தில் அவருக்கு கண் பார்வை கிடைக்கப் பெற்றதாகவும் சமயக்குரவர் வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதைவிட கச்சியப்ப சிவாச்சாரியார் என்று ஒரு குரவர் கந்த புராணத்தை இயற்றியதும் அந்த ஸ்தலத்தில் வைத்துத்தான் என்றும் குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இப்படியான ஸ்தலத்தை நீங்கள் சென்று தியானிக்க வேண்டும். அது நிலத்துக்குரிய ஸ்தலம். அது எங்களுடைய கிரியா யோகத்திலும் பஞ்சபூதங்கள் என்பது மிகவும் முக்கியமானது. ஆகவே இந்த பஞ்சபூத ஸ்தலத்துக்கான நிலத்துக்குரிய ஸ்தலத்தில் நீங்கள் என்றாவது ஒரு நேரம் நீங்கள் தியானம் செய்ய வேண்டும். இது இந்த ஸ்தலத்தின் பெருமை. அடுத்ததாக நீருக்குரிய ஸ்தலத்தை எடுத்தீர்கள் என்றால் அது திருவானைக்கால். அந்த திருவானைக்கால் ஸ்தலத்தில் மீண்டும் பார்வதி அன்னை சிவனை நோக்கி காவேரி நீர் எடுத்து சிவலிங்கம் அமைத்து அந்த சிவலிங்கத்தை ஒரு நாவல் மரத்தின் கீழ் பிரதிஷ்டை செய்து அந்த கோவிலில் தவம் இயற்றுகின்றதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அந்த திருத்தலத்தில் தான் ரெண்டு சிவகணங்கள், ஒன்று யானையாகவும் மற்றது சிலந்தியாகவும் புறப்படுத்து அந்த அன்னை செய்த லிங்கத்திற்கு அந்த ரெண்டு யானையும் சிலந்தியும் பூசை செய்வதாக எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அதில் சிலந்தி அந்த லிங்கத்திற்கு இலை சருகுகள் அதற்கு மேல் விழுந்திடக்கூடாதென்று கூடு கட்டி வலை கட்டி அந்த இலைகளை தடுப்பதாகவும், ஆனால் அதன் பின் பூசைக்கு வரும் யானை அந்த வலை இடையூறாக இருக்கிற சிவனுக்கென்று சொல்லி அதற்கு நீர் கொண்டு ஊற்றி அந்த வலையெல்லாம் இல்லாது செய்து துப்புரவு செய்து வழிபடுவதாகவும் கதை. இறுதியில் ரெண்டு பேரும் செய்யும் பூசைக்கு இடையூறு வந்திருக்கின்றது. சிலந்தி வலை கட்டுவதும் பூசை செய்வதும், யானை வந்து தண்ணீர் ஊற்றி அந்த லிங்கத்தை வலையை அறுத்து பூசை செய்வதும் ஆக நடந்து கொண்டிருந்த சமயத்தில் சிலந்தி சினம் கொன்று யானையின் துதிக்கைக்குள் பூந்து இறுதியில் ரெண்டும் அங்கு இறக்கின்றது. அந்த கதையின்படி அந்த யானைக்கு சிவன் அந்த இடத்தில் வைத்து முத்தி கொடுத்ததாகவும், அந்த சிவகணத்தில் இருந்து யானையாய் பிறந்த மிருகத்திற்கு, சிலந்திக்கு ஒரு அரசனாக மனிதனாக புறப்படுப்பதற்கு ஒரு பிறப்பு கொடுத்து அந்த இடத்தில் அந்த திருக்கோயிலை கட்டுவதற்கு அந்த அரசன்தான் அந்த திருக்கோயிலை கட்டினான் என்பது அந்த நீர்ஸ்தலத்துக்குரிய வரலாறு. ஆகவே அந்த நீர்ஸ்தலத்தில் இன்னொரு பெருமையும் இருக்கின்றது. நீங்கள் போகும்போது பாருங்கள், அதனுடைய மூலஸ்தான லிங்கத்திற்கு கதவு இல்லை. கதவு இல்லை என்றால் வாசல் கதவு இல்லை. அதற்கு பதிலாக ஒரு ஒரு மரத்தில் 9 துளைகள் போட்ட கதவு மாத்திரம் உண்டு. கதவு திறக்க முடியாது. அந்த துளைகளுக்களால் தான் நீங்கள் லிங்கத்தை பார்க்க வேண்டும் என்று ஐதீகம். அதனுடைய கருத்து, உங்களுடைய 9 நவத்துவாரங்கள், உங்களுடைய உடலில் இருக்கும் 9 நவத்துவாரங்களை நீங்கள் அடக்கி சிவனை தரிசனம் செய்ய வேண்டும் என்பதுதான் அதன் ஐதீக விளக்கம். அதேபோல் யோகத்திற்குள் வருவீர்களாக இருந்தாலும் இந்த நவத்துவாரங்கள் முக்கியமானது. இந்த நவத்துவாரங்களுக்குள் தான் 5 பொறிகள் இருக்கின்றன. கண்கள், காதுகள், மூக்கு, வாய் எல்லோம். ஆகவே இந்த பொறிகளை அடக்கி நீங்கள் உங்களுடைய யோக சாதனை மூலம் இறையை அடைய வேண்டும் என்பதும் யோக விளக்கம். ஆகவே இந்த கோயிலில் அந்த 9 நவத்துவாரங்களாக செய்யப்பட்டிருக்கும் கதவின் ஊடாகத்தான் சிவ தரிசனத்தை நீங்கள் கண்களால் பார்ப்பது என்பது சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது. அதுவும் யோகத்துக்கு சம்பந்தமான ஒரு விடயம். அதைவிட அன்னையின் 51 ஸ்ரீ சக்கரம் என்று சொல்லுவோம். அன்னை சக்கரத்தை 51 சக்கரங்களாக இருப்பது, அதை 51 சக்தி பீடங்கள் என்று சொல்வார்கள். ஸ்ரீ சக்கரத்தை, அந்த சக்தி பீடத்தை எங்களுடைய யோக பாபாஜியின் முதலாவது மாணவனான ஆதிசங்கரர் அந்த கோயிலில் அந்த அன்னை பீடத்தில் அந்த சக்தி பீடத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்கின்றார். அதிலும் அந்த 51 ஞான சக்தி பீடத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்கின்றார் என்று தரவு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த 51 அடங்கிய இந்த சக்தி பீடம் ஆகிய ஸ்ரீ சக்கரத்தில் யோக கருத்துப்படி 51 அட்சரங்கள் எங்களுடைய உடலில் கூட அமைந்திருக்கின்றது. இந்த அட்சரங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். மூலாதாரத்தில் 4 அட்சரமும், சுவாசிஸ்தானத்தில் 6 அட்சரங்களும், மணிபூரகத்தில் 10 அட்சரங்களும், அநாகதத்தில் 12 அட்சரங்களும், விசுப்தியில் 16 அச்சரங்களும், ஆக்ஞாவில் 3 அச்சரங்களும் அமைந்திருக்கின்றன. மொத்தமாக 51 அச்சரங்கள். இந்த அச்சரங்கள் ஆக்ஞாவில் 3 அமைந்திருக்கின்றன என்றால் உங்களுடைய புருவ மத்தியிலும் இடம் வலமாக 3 அச்சரங்கள் அமைந்திருக்கின்றன. அதை இன்னொரு வகையில் சொல்லப்போனால் அது இடது சுவாசம், வலது சுவாசம், நடு சுவாசத்திற்கு சமனாக அமைந்த அச்சரங்கள். ஆகவே அந்த நடு சுவாசத்தில் இருப்பது ஞானம். அதை சென்ற சத்சங்கத்தில் பார்த்திருந்தோம். முருகனின் 3 நிலைகள், இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தி. இச்சாசக்தி என்பது வள்ளி, கிரியாசக்தி என்பது தெய்வானை, ஞானாசக்தி என்பது முருகன். ஆகவே இந்த 51 அச்சரங்களில் கூட ஞான அச்சரமாகிய முருக அச்சரம் அமைந்திருக்கின்றது என்பது இங்கு யோக குறிப்பு. அடுத்ததாக நீங்கள் இப்போது நிலத்தை பார்த்திருக்கின்றீர்கள், நீரை பார்த்திருக்கின்றீர்கள். திருவானைக்கால் அங்கு நீங்கள் உங்களுடைய சாதனை செய்ய வேண்டும், அது முக்கியமானது. அதைவிட இன்னுமொரு விவரமும் இருக்கின்றது இந்த திருவானைக்கால் கோவிலில். அது என்னவென்றால், அந்த கோயிலில் சொல்லப்பட்ட ஒரு விடயம், அங்கு 3 சக்திகளும் 3 நேரத்தில் சிறப்பாக பூசிக்கப்படுகின்றது என்றும், அதாவது லக்ஷ்மி காலையிலும், சரஸ்வதி பார்வதி மதியத்திலும், சரஸ்வதி மாலையிலும் 3 சக்திகளுக்கு அங்கு கிரமமாக பூசை நடக்கும். அது மூன்றும் பூசிக்கப்படுகின்றது என்று இன்னொரு ஐதீகம் இருக்கின்றது. அதுவும் எனக்கு கிடைத்த தகவல். மற்றது, அந்த கோவிலில் பல காலத்துக்கு முன்னாக அங்கிருக்கும் அம்மன் சரியான வக்கிரமான அம்மனாக இருந்ததால், அதாவது வெரி பவர்ஃபுல், அதை மக்கள் வணங்க முடியாத ஒரு நிலையில் இருக்கும்போது ஆதிசங்கரர் மீண்டும் யோகத்திற்குள் வருகின்றேன். பாபாஜியின் முதலாவது சீடனான ஆதிசங்கரர் அந்த கோவிலில் அந்த அம்மனுக்கு வந்து 2 காதணிகள், அதாவது 2 தோடு மாதிரி காதணிகள் போட்டு அந்த அம்மனின் வக்கிரத்தை குறைத்து மக்களை வழிபாடு செய்வதற்கு அதை செய்து கொடுத்தார் என்பதும் ஒரு யோக சம்பந்தமான ஒரு விடயம். ஏனென்றால் அதில் ஆதிசங்கரர் பங்கு பெற்றுகின்றார். இப்படியாக அந்த ஸ்தலத்தில் எங்களுடைய சாதனைக்கு தேவையான சில விடயங்களை உங்களுக்கு கொணர்ந்தேன் என்று, அதுக்கடுத்ததாக நெருப்பு ஸ்தலத்தை எழுப்பீர்களாக இருந்தால் அது திருவண்ணாமலை. ஆனால் நாங்கள் எங்களுடைய சித்தாந்தத்தில் கேள்விப்பட்டிருப்போம், திருவாரூரில் புறக்கமுத்தி, சிதம்பரத்தில் இறக்கமுத்தி, காசியில் இறக்கமுத்தி என்று சொல்லுவோம். அதேபோல் திருவண்ணாமலையில் நினைத்தாலே முத்தி, நினைக்க முத்தி திருவண்ணாமலை கோவில். ஆகவே அதுவும் எங்களுக்கு தேவையான ஒரு விடயம். இப்படியாக கோயில்கள் எங்களுக்கு யோகத்திற்கு தேவையான கோயில்கள் அமைந்திருக்கின்றது. இது திருவண்ணாமலையில் நினைக்கமுத்தி கொடுக்கும் திருத்தலம் என்று சொல்லப்படுகின்றது. அதைவிட திருவண்ணாமலையை பொறுத்தவரையில் எல்லோருக்கும் தெரியும், கார்த்திகை மாத பௌர்ணமி தினத்தன்று அந்த காலத்தில் பிரம்மாவும் விஷ்ணுவும் அடிமுடி தேடி சிவனின் அடிமுடியை காணாது தோற்றுப்போனார்கள் என்பது கதை. அந்த அடிமுடியை தேடுவதற்காகத்தான் சிவன் அந்த அக்னி பிழம்பாக அந்த விஸ்வரூபம் எடுத்ததாகவும், கடைசியாக அவர்கள் அதை காண முடியவில்லை என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டதும் அவர் அதை அப்படியே சுருக்கி மலையாக அது மாறியதாகவும் அந்த ஐதீகம் சொல்லுகின்றது. அதைவிட திருவண்ணாமலையில் பல ஞானிகள் பல சித்தர்கள் வலம் வருகின்றார்கள் அன்றும் இன்றும். அதில் ஒரு சிலரை நினைவு கூறுவோம். ஒன்று ரமண மகரிஷி, எல்லோருக்கும் தெரிந்தது. அவர் அந்த மலையிலேயே மலை அடிவாரத்திலேயே வாழ்ந்து அங்கேயே தன்னுடைய சாதனைகளை செய்து அருணாமலையானை அவர் வணங்கி அவர் அப்படியே சமாதிக்கு போனார் என்பது எங்களுக்கு தெரியும். அடுத்ததாக அந்த 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 ஸ்தலத்தில் இன்னொரு முக்கிய விடயமும் நடைபெற்றிருக்கின்றது. அது என்னவென்றால், இந்த பார்வதி தேவி திருவானைக்காலிலும் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலிலும் சிவனை வழிபாடுக்க தவம் செய்கின்ற லிங்கம் அமைத்து, ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் மண் லிங்கமும் திருவானைக்கால் கோயிலில் நீர் லிங்கமும் செய்து தவம் இருக்கின்றார். அந்த நேரத்தில் சிவன் அவருடைய தவத்தை மெச்சி அவரை திருவண்ணாமலை வரும்படியும், திருவண்ணாமலையில் தன்னுடைய உடலில் பாதியை தருவதாக சொன்ன விடயம் நடந்தது திருவண்ணாமலையில் தான் என்பது குறிப்பு தரப்படுகின்றது. ஆகவே திருவண்ணாமலையில் வைத்துத்தான் பார்வதி தேவிக்கு தன்னுடைய உடலில் பாதி பாகத்தை சிவன் கொடுத்ததாகவும், அந்த அத்தநாதீஸ்வரர் சிலை அந்த சிலை திருவண்ணாமலையில் அமைந்திருக்கிறதாகவும், அது ஒவ்வொரு வருடமும் அந்த பௌர்ணமி தினத்தன்று அந்த கார்த்திகை பௌர்ணமி தினத்தன்று அந்த ஒளிப்புலம்பை அவர்கள் ஏற்றும் முன் அந்த அர்த்தநாதீஸ்வரர் சிலை அந்த நாள் மாத்திரம்தான் வழியால் வந்து அந்த ஒளி விளக்கை அவர்கள் ஏற்றுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே இப்படியான விஷயங்கள் நடந்த இடம் திருவண்ணாமலை. அதைவிட ரமண மகரிஷியை பற்றியும் பார்த்திருக்கின்றோம். அதைவிட இன்னொரு விடயமும் திருவண்ணாமலையில் இருக்கும் முருகனை வைத்திருக்கின்றது. திருவண்ணாமலையில் இருக்கும் முருகனைக்குத்தான் அருணகிரிநாதர் திருப்புகழை பாடினார் என்பதும் ஒரு விடயம் குறவர் வரலாறில் இருக்கின்றது. ஆகவே இப்படியான திருவண்ணாமலை கோயிலில் எங்களுடைய யோக சம்பந்தமான விடயங்களை வைத்து நாங்கள் நிச்சயமாக தியானம் செய்ய வேண்டும், அந்த ஸ்தலத்திற்கு செல்ல வேண்டும். எல்லாத்திற்கும் மேலாக அந்த ஸ்தலத்திற்கு போபவர்கள் கிரிவலம் பெற வேண்டும். அந்த கோயிலை சுற்றுவதை விட அந்த மலையை சுற்றி வருவதுதான் பெரும் பேர் என்று குறிப்புகள் தரப்பட்டிருக்கின்றது. அது உண்மையான விடயம். ஏனென்றால் அந்த மலையாக இருப்பவரே சிவன்தான். ஆகவே அங்கு செல்பவர்கள் நீங்கள் அந்த மலையை சுற்றி கிரிவலம் வர வேண்டும். கிரிவலம் என்று சொல்வது நீங்கள் நடந்து வர வேண்டும். கால்நடையாக அந்த மலையை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 36 கிலோமீட்டர் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். 14 கிலோமீட்டர் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஆகவே நீங்கள் அங்கு போகும் சாதகர்கள் இந்த சாதனைகளை செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, ரமண மகரிஷி சாதனை செய்த பாதாள லிங்கமும் அந்த கோயிலுக்குள் அமைந்திருக்கின்றது. அந்த இடத்திலிருந்து கூட நீங்கள் சாதனை செய்ய வேண்டும். ஆகவே அங்கு சிறப்பான நிகழ்ச்சி என்று சொல்வதென்றால் பாதாள லிங்கத்தில் சாதனை, கோவிலில் உங்களுடைய சாதனை, அதை விட கிரிவலம். இந்த மூன்றும் மிகவும் சிறப்பம்சமாக யோகா சாதகர்கள் செய்ய வேண்டும் என்பதை இங்கு சொல்லுகின்றேன். அடுத்ததாக காற்றுக்கு வருவோம். 4வது பூதம் காற்றுக்குரிய கோயில் திருக்காலாத்தி. இந்த திருக்காலாத்தி ஆந்திரா மாநிலத்தில் இருக்கின்றது. திருப்பதி கோயிலிலிருந்து சில மைல் தொலைவில் இருக்கின்றது. நீங்கள் அங்கு சென்று அங்கும் உங்களுடைய காற்றுக்குரிய கோயில் அதாவது வாயுவுக்குரிய கோயிலில் நீங்கள் தியானம் செய்ய வேண்டும். அந்த வாயு பகவான் சிவனை நோக்கி தவம் இருந்த கோயில்தான் திருக்காலாத்தி என்று குறிப்பு தருகின்றது. அதைவிட அன்னை பார்வதி கூட அந்த கோயிலிலும் அந்த 51 சக்தி பீடங்களில் ஒரு சக்தி பீடமான ஞானா சக்தி பீடத்தை அங்கு அமைத்து தவம் செய்ததாகவும் சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக வேறும் பல வேதாந்த விஷயங்கள் அங்கு இருக்கின்றது. நான் சித்தாந்தத்தை மாத்திரம்தான் எடுத்து கொணர்கின்றேன் உங்களுக்கு. அதைவிட கண்ணப்ப நாயனார் கதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவருடைய கதை வரலாறும் அந்த திருக்காலாத்தி கோயிலை வைத்தே அமைந்திருக்கின்றது. அதுவும் ஒரு குறிப்பு இங்கே. அதைவிட இந்த நவக்கிரகங்களுக்கு ரெண்டு நவக்கிரகமான ராகு கேது என்ற ரெண்டு நவக்கிரகங்களுக்குரிய கோயிலாகவும் திருக்காலாத்தி கோயில் அமைந்திருக்கின்றது. ஆகவே அந்த நவக்கிரகங்கள் வழிபாட்டின்படி அந்த தோஷ நீக்கத்திற்காக கூட அந்த கோயில்களில் மக்கள் சென்று வழிபடுகின்றார்கள். ஆனால் எங்களுடைய யோகத்தை பொறுத்தவரையில் இந்த நவகோள்கள் என்று சொல்லப்படும் 9 கோள்களும் நவக்கிரகங்களும் எங்களுடைய உடலில் அமைந்த 9 துவாரங்கள். ஆகவே யோக மார்க்கத்தில் செல்பவர்கள், கிரியா யோக சாதகர்கள், உங்களுடைய 9 நவ துவாரங்களும் தான் நவக்கிரகங்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். எப்போது நீங்கள் சாதனையில் வளர்ந்து கொண்டு வரும்போது மாத்திரம்தான். அந்த சாதனையில் நீங்கள் வளர்ந்து வராவிட்டால் உங்களுக்கு அந்த உணர்வு நிலை வரப்போவதில்லை. அந்த இஃபெக்ட் என்று சொல்லப்படும் அந்த சக்தியும் உங்களுக்கு வராது. ஆகவே கிரியா யோகத்தை நீங்கள் பயின்று கிரியா யோகா சாதனையை செய்து கொண்டு போகும்போது என்னுடைய குரு சுவாமி ராம் சொன்னது கூற்றின்படி எனக்கு இந்த நவகோள்கள் எல்லோரும் உங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் வந்து விடுவார்கள் என்று சொல்லுவார். அதாவது உங்களுக்கு உங்களுடைய சாதகத்தில் கணித்த குறிப்புகள் ஒன்றும் உங்களுடைய வாழ்க்கையில் இடம்பெறாது. நீங்கள் உங்களுடைய சாதனையில் மேலேறிக்கொண்டு வரும்போது எல்லாவற்றையும் மாற்றியமைக்கும் திறன் உங்களுடைய சாதனையில் இருக்கின்றது. அந்த திறன் எப்படி வருகின்றது என்று நீங்கள் கூர்ந்து கவனித்தால் உங்களுடைய உடல் பிரபஞ்சத்துடன் தொடர்பு ஏற்படுத்தும் போது உங்களுடைய உடல், அதாவது அண்டமும் பிண்டமும் ஒன்றாக வந்து கொண்டிருக்கும் வேளையில் இந்த நவகோள்களின் இயக்கம் உங்களுடைய உடலுக்குள் ஒரு தீங்கையும் கொண்டு வராது. அந்த இயக்கமே நடைபெறாது. ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய அண்டத்தின் பகுதியாகிய பிண்டம் என்ற நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றீர்கள் என்று என்னுடைய குரு எனக்கு அதுக்குரிய சகுந்த விளக்கம் தந்திருக்கின்றார். ஆகவே இது இந்த கோயிலில் இருக்கும் ராகு கேது வழிபாடு நிச்சயமாக உலகியலில் இருப்பவர்களுக்கு தேவை. நீங்களும் அந்த சாதனையில் வளர்ந்து கொண்டு போகும் வரைக்கும் அது தேவை. ஆகவே சர்ப்பதோஷத்தை நிவர்த்தி செய்யும் கோயிலாகவும் இந்த காளஹஸ்தி கோயில் இருக்கின்றது என்பது இன்னொரு கருத்து. அடுத்ததாக ஆகாய கோயிலுக்கு வருவோம். அது சிதம்பரம். சிதம்பரம் கோயிலில்தான் பெரும்பாலான விடயங்களும் இருக்கின்றது. பலருக்கு தெரிந்த விடயங்களும் இருக்கின்றது. கூடுதலாக யோக சம்பந்தமான விடயங்களும் அந்த கோயிலில் அமைந்திருக்கின்றது. அவற்றின் அமைப்பை நாங்கள் சிறிது பார்ப்போம். சிதம்பரம் கோயில் ஆகாயத்துக்குரிய கோயில். முதலாவதாக அந்த கோயிலின் அமைப்பு எங்களுடைய உடலின் அமைப்பை போன்றது என்று திருமூலச்சித்தர் வர்ணித்திருக்கின்றார். அது உண்மை. அந்த கோயிலின் அமைப்பு எங்களுடைய உடல் அமைப்பை போன்றது. அதில் முதலாவதாக 21,600 ஓடுகளால் அந்த கோயில் மூலஸ்தானம் வேயப்பட்டிருக்கின்றது. அந்த 21,600 ஓடுகள் என்பது எங்களுடைய கிரியா யோகா தத்துவத்தில் உங்களுடைய ஒரு நாளைக்கு 24 மணித்தியாலத்தில் நீங்கள் எடுக்கும் மூச்சு காற்றுக்கள். அதாவது சராசரி மனிதனின் மூச்சுக்காற்று 4 செகண்ட்களுக்கு ஒரு மூச்சு. அப்படியே நீங்கள் அந்த 4 செகண்ட்களுக்கு ஒரு மூச்சு என்பதை கன்வெர்ட் பண்ணி கொண்டு வந்து மாற்றி அமைத்து கொண்டு வந்து ஒரு நாளைக்கு பார்ப்பீர்களாக இருந்தால் அது 21,600 மூச்சுக்கள் ஒரு நாளில் நீங்கள் எடுக்கின்றீர்கள். ஆகவே அதை பிரதிபலிப்பது தான் சிதம்பரம் கோயிலில் இருக்கும் கூரையின் ரகசியம். தகடுகள் அதை பொற்தகடுகளால் வேயப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த தகடுகளை அதில் அந்த கூரையில் வைத்து பொருத்துவதற்கு 72,000 ஆணிகள் பொன்னாணிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த 72,000 ஆணிகளின் கருத்து என்னவென்றால், உங்களுடைய உடலில் ஓடும் நாடி நரம்புகள். ஆகவே உங்களுடைய உடலை மையமாக வைத்துத்தான் அந்த கூரை அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதிலும் யோக சாதகர்களுக்கு தேவையான விடயம் உங்களுடைய மூச்சு காற்று, பிராண சக்தி. அதைவிட அந்த மூச்சு காற்றால் நீங்கள் எடுக்கும் பிராண சக்தி ஓட்டம் உங்களுடைய உடலில் இருக்கும் 72,000 நாடி நரம்புகளோடாக ஓடுகின்றது. பாபாஜியின் சாதனையை நீங்கள் செய்யும் போது, பாபாஜியின் ஹதயோகா ஆசனங்களை நீங்கள் செய்யும் போது, இந்த ஆசனங்கள் மூலமாக உங்களுடைய இரத்த ஓட்டம், சக்தி ஓட்டம் இந்த 72,000 நாடி நரம்புகளுக்களால் செல்கின்றது. அதுதான் சிதம்பர கோயிலின் கூரை அமைப்பு. அதைவிட இந்த சிதம்பர கோயில் 9 வாயில்களை கொண்ட கோவிலாகவும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதுதான் உங்களுடைய நவத்துவாரங்கள், மனிதனின் உடலில் இருக்கும் 9 துவாரங்கள். அதுவும் ஒரு சிறப்பு. அதைவிட பொன்னம்பலத்தில் என்று சொல்லப்படும் சிதம்பரம் கோயிலில் பொன்னம்பல பீடம் என்று சிவனின் பீடம் இருக்கின்றது. அந்த பீட 5 படிக்கட்டுகளால் ஆனது. அந்த 5 படிக்கட்டுகளினுடைய கருத்து 5 எழுத்து மந்திரம் நம சிவாய. அதைவிட ஹலோ, லைனில் இருங்க கார்த்தி சார். அதைவிட அந்த எதில் விட்டேன், நமசிவாய. அந்த பொன்னம்பல பீடத்தில் இருக்கும் 5 படிக்கட்டுகள் தான் நமசிவாய என்ற 5 எழுத்து மந்திரங்களின் ஒரு 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 உபமானமாக அது கட்டப்பட்டிருக்கின்றது அங்கே என்று கருத்து தரப்பட்டிருக்கின்றது. அதைவிட 64 சாத்து மரங்கள் அங்கு இருக்கின்றதாகவும், அந்த கோயிலுக்குள் அந்த மரங்கள் 64 கலைகளை குறிப்பதாக அமைக்கப்பட்டிருக்கின்றது யோகத்தில். அதைவிட 36 ஜன்னல்கள் அங்கு பொருத்தப்பட்டிருக்கின்ற 96 ஜன்னல்கள் அங்கு பொருத்தப்பட்டிருக்கின்றன. அந்த 96களும் தான் எங்களுடைய சிவ தத்துவங்கள், சைவ சித்தாந்த தத்துவங்கள். அதில் 36 சைவ சித்தாந்த தத்துவங்களாகவும், 60 சாத்வீகங்களாகவும் ஆக முழுமையாக 96 தத்துவங்கள் அடங்கியதை அந்த 96 ஜன்னல்கள் பிரதிபலிக்கின்றன. அதைவிட அங்கிருக்கும் தூண்கள், 4 வேதங்கள், 6 சாஸ்திரங்கள் பஞ்சபூதங்களாக ரிப்ரசன்டேஷன் அதன் குறியீடாக அமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதும் தரப்பட்டிருக்கின்றது. அதைவிட சிதம்பர கோவிலை பிரதிஷ்டை பண்ணி கட்டிய சித்தர், எங்களுடைய 18 சித்தர்களில் ஒருவராகிய பதஞ்சலி சித்தர் ஆவார். அதுவும் எங்களுடைய யோக மார்க்கத்தில் இருந்த பதஞ்சலி சித்தர் அந்த கோவிலை கட்டியதாகவும் குறிப்பு தரப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக கோவிலை பராமரிப்பதற்கு கூட பதஞ்சலி சித்தர் தில்லைவாழ் அந்தணர்கள் என்று தற்போது கூறப்படும் ஒரு குழுவினரை அமைத்திருக்கின்றார்கள் அந்த காலத்தில் என்றும் குறிப்பு தரப்பட்டிருக்கின்றது. இவர்களை தீச்சியர்கள் என்று சொல்லுவார்கள் தில்லைவாழ் அந்தணர்கள். அதுவும் அந்த கோயிலுக்குரிய ஒரு சிறப்பு. மற்றது, அங்கு சிற்சபை என்று ஒரு சபை இருக்கின்றது. அதன் வலது புறத்தில் ஒரு வாயில் கதவு உண்டு. அதுதான் மெயின் கோவிலின் மூலஸ்தானம். அந்த பூசையின் போது அந்த வாயில் கதவை திறந்து அந்த உள்ளுக்குள் இருக்கும் இடத்தை மக்களுக்கு காட்டுவார்கள். அதுதான் சிதம்பர ரகசியம் என்று. அங்கு தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு வில்வ மாலை ஒன்று காட்டப்படுகின்றது என்று குறிப்பு தரப்பட்டிருக்கின்றது. வில்வ மாலை ஒன்று தங்கத்தால் செய்த வில்வ மாலை ஒன்றுதான், அதனால் பார்க்க தெரியும். அதற்குரிய காரணம் என்னென்றால், இது ஆகாசத்தலம், எல்லாம் வெற்றிடமே என்பது அதற்குரிய கருத்து என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதைத்தான் சிதம்பரர் ரகசியமாகவும் சொல்கின்றார்கள். அடுத்ததாக, அங்கு தான் நடராஜ பெருமானின் திருநடனம் நடைபெறுகின்றது. அந்த தாண்டவத்தில் தான் உலக இயக்கமே இருக்கின்றது என்பது எங்களுக்கு தெரிந்த விடயம். முக்கியமாக கிரியா சாதகர்கள், யோக சாதகர்களுக்கு அது முக்கியமான தாண்டவம். அதே தாண்டவத்தை தான் அதைவிட அடுத்த நிலையில் கிரியா பாபாஜி அவர்கள் கூட ஆடியிருக்கின்றார்கள் சிவ தாண்டவத்தை. அந்த நடராஜர் உடைய கோயிலாகவும் இந்த சிதம்பரம் கோயில் அமைகின்றது. இதே நடராஜர் சிலையைத்தான் சுவிட்சர்லாந்தில் இருக்கும் அணு நிலையம், அதாவது அணுவை பற்றி ஆராய்ச்சி செய்யும் நிலையத்தில் முற்புறத்தில் இந்த நடராஜர் சிலையை வைத்திருக்கின்றார்கள். அது அந்த நடராஜர் உடைய சிவ தாண்டவத்திற்கும் அந்த அணு ஆராய்ச்சிக்கும் இடையில் இருக்கும் விடயத்தை எடுத்து காட்டுவதாக அமைத்திருக்கின்றார்கள். அதைவிட இந்த கோயிலில் நான்கு சமய குரவர்களும் நான்கு வழிகளால் இந்த கோவிலுக்குள் பிரவேசித்ததென்று ஒரு ஐதீகம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நடந்த விடயம், அதாவது சம்பந்தர் சரியை வழிபாட்டில் முத்தியடைந்தவர், அவர் தெற்கு வாசல் வழியாக உள்ளே வந்ததென்றும், சம்பந்தர் கிரியை மார்க்கத்தில் முத்தியடைந்தவர் தெற்கு வாசலால் வந்ததென்றும், அப்பர் சரியை மார்க்கத்தில் முத்தியடைந்தவர் கிழக்கு வாசலால் வந்ததென்றும், சுந்தரர் யோக மார்க்கத்தில் சித்தியடைந்தவர் வடக்கு வாசலால் வந்ததென்றும், மணிவாசகர் ஞான மார்க்கத்தில் சித்தியடைந்தவர் மேற்கு வாசலால் வந்ததென்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நாலு சமய குரவர்களும் நாலு வழியால் சிதம்பரம் கோவிலுக்கு வந்தார்கள் என்பதும் ஒரு குறிப்பு. அதைவிட ஆதிசங்கரர் செய்த ஸ்ரீ சக்கரமும் அம்மன் சந்நிதியில் அம்மன் திருவடியில் பதிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அங்கு வேறு சில விடயங்களும் முக்கியமான விடயங்கள் நடைபெறும். நீங்கள் போகும் நேரத்தில் நீங்கள் அவற்றிலும் பங்கு பெற்றிக் கொள்ளுங்கள் சாதகர்களே. ஒன்று அர்த்தஜாம பூசை என்று ஒன்று நடைபெறும் நள்ளிரவு நேரத்தில். அதுக்குரிய விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. உலகில் இருக்கும் எல்லா தெய்வங்களும் கலந்து கொள்ளும் பூஜை என்று அந்த விளக்கம் சிறப்பாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சிதம்பரத்தில் நடக்கும் அர்த்தஜாம பூசையின் போது உலகத்தில் இருக்கின்ற எல்லா தெய்வங்களும் அதில் கலந்து கொள்கின்றது என்பது ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதைவிட சேக்கிழார் அவர்கள் பெரிய புராணத்தை 63 நாயன்மார்களை வைத்து எழுதி அரங்கேற்றிய இடம் கூட அந்த சிதம்பரம் கோயில் ஆயிரங்கால் மண்டபத்தில் தான் அது அரங்கேறப்பட்டதென்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதைவிட அங்கு இன்னொரு சிறப்பும் இருக்கின்றது. நீங்கள் பார்க்க வேண்டியது சிவகங்கை தீர்த்தம். அதாவது அங்கு அந்த இருக்கும் ஒரு கேணி என்று சொல்லுவோம், அந்த சிவகங்கை தீர்த்தம் என்பது மிகவும் புனிதமானது. அதற்குள் 9 லிங்கங்கள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த தீர்த்தத்தில் கூட நீங்கள் தியானம் செய்யலாம் அந்த கரையிலிருந்து. அதையும் நீங்கள் செய்யுங்கள். அதற்கு மேலாக ரத்தின சபாபதி என்று சொல்லும் ஒரு பூஜையும் அங்கு நடைபெறுகின்றது. அந்த பூஜையும் மிகவும் முக்கியமானது சிதம்பர கோயிலில். அது நடராஜர் சிலைக்கு பூசை நடக்கும். அதில் இருக்கும் விசேஷம் என்னவென்று சொல்கின்றார்கள் என்றால், அதற்கு தீபம் காட்டும் போது அந்த நடராஜருக்கு முன்புறமும் பின்புறமுமாக தீபம் காட்டுவார்கள். அது உலகில் அந்த ஒரு கோயிலில் மாத்திரம்தான் நடைபெறுகின்ற என்ற கருத்தும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இப்படியான விடயங்களை நீங்கள் யோக சாதகர்கள் இந்த ஐம்பூத ஸ்தலங்களுக்கு போகும்போது, இந்த ஐம்பூத ஸ்தலங்களிலும் இப்படியான நேரங்களில் நீங்கள் போய் பங்கு பற்றி உங்களுடைய சாதனை, உங்களுடைய தியானங்களை நீங்கள் செய்ய வேண்டும். அவற்றால் உங்களுடைய சாதனை மேலும் மேலும் வளர வேண்டும். ஆகவே இந்த சாதனையை நீங்கள் உங்களுக்கு எப்போ கிடைக்கின்றதோ இந்த சந்தர்ப்பம், இந்த ஐந்து கோவில்களுக்கும் சென்று நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி சாதனை 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 இல்லை என்றால் வேதனை என்றதை குறிப்பு கொடுத்து இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து உங்களை கேள்வி பதில்களுக்கு அழைத்து செல்கின்றேன் பாபாஜியின் உதவியுடன். ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓகே பாபா நமோ.